أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. الشمس والقمر بحسبان، والنجم والشجر يسجدان، والسماء رفعها ووضع الميزان، ألا تطغوا في الميزان، وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان، والأرض وضعها للأنام، فيها فاكهة والنخل ذات الأكمام، والحب ذو العصف والريحان، فبأي آلاء ربكما تكذبان؟
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم، أعوذ بالله من الشيطان الرجيم، يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخضعن بالقول فيتمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும், அதுபோன்று பெருநாள் தொழுகையில், இரண்டு பெருநாள் தொழுகைகளிலும் இன்னும் மக்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் ஒரு மூன்று திருமறை வசனங்களை தொடராக படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளிலே இப்ப நாம படிக்கிறோம்னு சொன்னா கேட்கக்கூடிய மக்களுக்கு அந்த அர்த்தம் புரியல என்று சொல்லலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வளர்ந்த மக்கள் நாடு எல்லாமே அரபு மொழி. அப்ப குர்ஆன் வசனங்களை படிக்கின்ற போது அந்த வசனங்களுடைய மொழியாக்கம் அந்த மக்களுக்கு புரியத்தான் செய்யும். இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அதை படித்துக் கொண்டே இருப்பார்கள். காணும் மயிலாகி நம்மை பொறுத்தவரையில் மறதியும் தவறும் இரண்டும் இணைந்து படைக்கப்பட்டவர்கள் தான் நாம் எல்லாம். நேற்று ஒன்று சொல்லியிருப்போம், இப்படி செய்யக்கூடாது, மறுநாளை பதினாலே செய்வாங்க, என்ன இப்படி செய்றீங்க, மறந்துட்டேங்க, அப்படிமா தெரியாம செய்யிட்டாங்க, இப்படி சொல்லக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கிறது. அப்ப மறதியும் பழக்கமும் இயல்பாக உள்ள நம்மிடத்தில் தான் இந்த திருமறை வசனங்களை நபிகள் நாயகம் திருப்பி திருப்பி படித்துக் கொண்டிருக்கிறார். என்ன பொருள்? முதல் வசனம், நீங்கள் மூமின்களே அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த உண்மையான முறையில் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் மரணம் அடைகிற போது முஸ்லீம்கள் என்ற அந்த நிலையை தவிர வேற நிலையில் மரணம் அடையக்கூடாது. இது திருப்பி படிச்சுட்டிருக்கிறான். அல்லாஹ்வை மூமின்களே நீங்கள் பயப்பட வேண்டிய உண்மையான முறையில் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லீம்கள் அல்லாத வேறு எந்த நிலையில் மரணிக்க கூடாது. அதுபோன்ற அடுத்தடுத்த வசனங்கள் இதயத்தை பற்றி, மனிதர்கள் உருவாக்கப்பட்ட அந்த உருவாக்கத்தை பற்றி இப்படி அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன முக்கியமான காரணம்? நம்ம எல்லாம் மறதிக்குரியவர்கள். அது மாதிரி நானும் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எனக்கும் உங்களும் சேர்த்தான் எல்லா விஷயம் சொல்லும் போது. அதுக்கு ஓரளவு பரவாயில்லை. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போல ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கும் பல பேருக்கு, சில மறந்துருப்பீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பழக்கத்துடைய சிறந்த பழக்கம் இதில் நம்மள்கிட்ட வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பழக்கமோ அதே பழக்கம் நம்மிடத்தில் வர வேண்டும். முழுமையாக செய்ய முடியாட்டால் என்ன செய்யணும்? முடிந்த அளவுக்கு முயற்சி செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த பண்பு, தவறுகளை காணுகிற போது அந்த இடங்களிலேயே அதை மெல்லினமாக நயமாக எடுத்து கூறி அந்த தவறை திருத்தி விடுவார்கள். ஒரு சில சந்தர்ப்பங்களும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தை தனிப்பட்டவர்கள் அல்லாமல் பொதுவான வார்த்தையாகவும் அமைந்துவிடும். இப்படி சொல்லக்கூடிய ஒரு செய்தியில் ஒரு செய்தி தான் இது போன்று சரதாசன் கூடி பேசிக்கிட்டு இருக்க சொன்னாங்க. உரை நடத்தி கொண்டிருக்கிற போய் பேசிக்கிட்டு இருக்க போய் டக்குனு நிப்பாட்டான் நிப்பாட்டு சொல்றாங்க. ஒரு மூன்று சகோதரர்கள் வந்தார்கள் சொல்லுங்க, உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். மூன்று சகோதரர்கள் வந்தார்கள். அந்த மூன்று சகோதரர்களில் ஒருவர் நேராக விரைவாக வந்து என்னுடைய பக்கத்தில் அமர்ந்து கொண்டார். ஒருவர் கொஞ்சம் வெட்கப்பட்டு பின்னாலேயே உட்கார்ந்து விட்டார். இன்னொருவர் திரும்பிய போய்விட்டார். ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிற போதே பார்த்தீங்கன்னா மூணு வந்தாங்க. வந்தவர்கள் ஒரு ஆள் நேரம் வந்து முன்னால் உட்கார்ந்துட்டார். ஒருவர் கொஞ்சம் வெட்டு சுமார்னால கொஞ்சம் ஒதுங்கி உட்கார்ந்துட்டார். ஒரு ஆள் திரும்பி போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? கூடியிருக்கிற மக்களுக்கு இதை சொல்றாங்க, மூணு பேர் வந்தாங்க, ஒருவர் விரைவாக வந்து முன்னாலே உட்கார்ந்து கொண்டார். யார் விரைவாக அந்த முன்னால் உட்கார்ந்து கொண்டாரோ அவரை அல்லாஹ் தன்னுடைய அருளோடு அரவணைத்துக் கொண்டான். யார் கொஞ்சம் வெட்கப்பட்டு ஒதுங்கி விட்டாரோ அவரை விட்டு அல்லாஹ் தன்னுடைய அருளை ஒதுக்கி வெட்கப்பட்டு ஒதுக்கி விட்டான். திரும்பி போனவரை அல்லாஹ் புறக்கணித்து விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை ஒழுங்க கூட கவனிச்சு சொல்றாங்க, வரும்போது இது மாதிரி நிகழ்ச்சிக்கு வரும்போது முன்னால வருகிறவர்கள் அந்த முன்னால உள்ள இடங்களுக்கு வந்து நிரப்பணும். அப்படி நிரப்பணும் என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? இப்ப விருந்துக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விருந்துக்கு போகும்போது யாரும் பின்னால வெக்கப்பட்டு உட்கார கிடையாது. அது மாதிரி ஒரு டான்ஸ், ஒரு கந்தூரி விழாக்கள், மேளதாளங்கள் அங்கெல்லாம் வாங்க முன்னால முன்னால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்க எந்த அளவுக்கு பிரச்சனை தெரியுங்களா? யாரும் கொஞ்சம் வளர்ந்தாலும் எங்க தலையை குறிங்க, தலையை குறையும் வாங்க, எனக்கு தெரிய மாட்டேதான். அப்ப அந்த அளவிற்கு அந்த மாதிரி சபைகளுக்கு மக்கள் ஆர்வத்தோடு போற பழக்கொடலாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால அதுக்கு நேர் மாற்றமாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செய்திகள் சொல்லப்படுற இடத்துக்கு நாம் வர்றோம். ஆக வரக்கூடிய சகோதரர்கள் முன்னால் இடம் இருந்தா இடம் விடாம முன்னால் வந்து உயிர்க்க முயற்சி செய்யுங்க. இப்படி சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் இடம் கேட்பறேன். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் முன்ன கிடைக்கிற அவசரப்பட்டு காலி இடத்துல உட்கார்றாங்க பாக்கிறதுக்காக, காலி இடம் பிரச்சனை இல்லை. இது நான் சொன்னா நீ அவசியம் இல்லை, இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. முன்னால கால் இடங்கள் இருந்தால் அந்த இடங்களில் வந்து போட்டு உட்காரணும். அப்படி உட்கார்ந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய அருள் உங்களை தேடி வருகிறது. அப்படி தேட வைக்கப்பட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களோட வைக்கப்பட்டு ஒதுங்கி கொடுக்குறான்னு சொன்னாங்க. ரெண்டே ரெண்டு சேர் மட்டும்தான் இருக்கு. அவசியம் இல்லையா? விருந்துக்கு போறோம், வேற ஏதாவது விருந்து போறோம், அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் முன்னாலே உட்கார்ந்துருவாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நாகர்கோயில் திருவிழா விருந்துக்கு பாத்தீங்கன்னா அட்டி முடிச்சு போவாங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம். நம்ம வெக்கப்பட்டு நிக்க வேண்டி இருக்கும் அந்த கூட்டங்கள்ல. அந்த ஊர் பழக்கம் நம்மள பூசை போடுறது நீளை போக சங்கடமா இருந்துச்சு. சங்கடம் படக்கூடாங்க, அடிச்சு ஏறுங்க. அவருக்கு விருந்தின உடனே கூட வேண்டிய தேவையில்லை, அடிச்சு முடிச்சு உள்ள ஏறிடுறாங்க. அதனால இந்த சபைக்கு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த சபைக்கு தான். ஏன்னா இதுல பெரும்பாலும் மக்கள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் தயங்குவாங்க, பின்னால உட்காருவோம், முன்னாள் யோசிப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நான் இப்ப சமீப காலம் அங்க வந்த பிறகு ஏதாவது பேசிக்கிட்டு போய் இடையில ஒரு கேள்வி கேட்கிறேன், இதை பயந்து சேவர் முன்னாள் உட்கார்றது இல்ல, உங்களுக்கு தெரியா தெரியலையாங்கிறது கேட்கறது இல்லை. நானு அது இயல்பு எனக்கு வந்துடுது. ஒரு ஊர்ல தபாலை போட்டாங்க, ஒரு வருஷம் பேசிட்டு வந்துட்டேன், மறு வருஷம் தபால் வந்துச்சு, இந்த வருஷமும் நீங்க தான் வரணும், தயவுசெய்து யார்ட்டும் கேள்வி கேட்காதீங்க, முன்னாள் உட்காருக்கு பயப்படுகிறார்கள். கேள்வி கேட்டு தெரியுதா இல்லையான்னு பாக்குறதுக்காக இல்ல, இப்படி கேள்வியோட கொஞ்சம் கவனமா என்ன செய்யறீங்க, அதை தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு வேண்டிதான். அதனால சரியான பரவாயில்ல, யாரும் கூட அதை பத்தி உங்களுக்கு பரீட்சை நடத்தல, இருந்தாலும் வரும்போது முன்னால உட்காந்தீங்கன்னா அல்லாவுடைய அருள் உங்களை தேடி வருது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சனி சமீப காலமாக நடக்கின்ற பல்வேறு நிகழ்வுகள், நமது சமுதாயத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு செய்திகள் வேதனைக்குரிய செய்திகளாக பல செய்திகள் வருகிறது. இந்த செய்தியை காணுகின்ற நம்முடைய சகோதரர்கள் பலர் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அவருடைய உள்ளங்களை தாங்க முடியாமல் அந்த செய்தியை பலருக்கு சொல்லி பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று வேதனைப்படுகின்ற அளவிற்கு பல சகோதர உள்ளங்கள் நொந்து போகின்றன. உண்மையிலேயே இஸ்லாமிய சகோதராக இருந்தால், ஈமானுடைய சகோதராக இருந்தால் இந்த நிலைதான் ஏற்படும். என நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூமின் இறை விசுவாசி என்று சொல்லக்கூடியவன் யார் என்று சொன்னார். ஒட்டுமொத்த இறை விசுவாசிகளுக்குரிய பண்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்றாங்க. உதாரணம், அல்லாஹ்வுடைய தூதரை யார் அழகாக சொல்ல முடியும்? என்ன சொல்கிறார்கள்? இந்த இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய மூமின் என்பவர்கள் ஓர் உடலை போன்றவர்கள், ஒரு உடலை போன்றவர்கள். இந்த உடலில் எங்கேனும் ஒரு சிறிய சோதனை சேர்ந்து சிரமம் ஏற்படுமானால், கஷ்டம் ஏற்படுமானால், அந்த இடத்திற்கு மட்டுமல்ல உடம்பே அதற்காக வேதனைப்படுகிறது. உதாரணத்துக்கு யாராவது வாங்கி அடிச்சுட்டா வச்சுக்கோங்க, அடிக்கிறவங்க கண்ணத்துல அடிப்பாங்க, பேசுறது நாக்கு தான் பேசிருக்கும், நாக்குல அடிக்கிறாங்க, கண்ணத்துல அடிக்கிறாங்க, அல்லது எங்கேயாவது வேறு அடிக்கிறாங்க, அடிச்சது தலையில தானே, கண்ணத்துல தானே, முதுகுல தானே என்பதற்காக வேண்டி கண்ணு தண்ணீர் வடிக்குது. கண்ணுல தண்ணி வடிக்கும் போது கண்ணுக்கு அடிப்பு சம்பந்தம் இல்லை, கண்ணு தண்ணீர் வடிக்கிறது. அடித்த உடனே உடம்பெல்லாம் வலிக்கிறது. பாருங்க, ஒரு அடி என்பது எங்கோ விழுந்தாலும் அந்த உச்சந்தேந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா உடலும் அது உணர்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான உதாரணம் சொல்கிறாங்க. மூமின்கள் சொல்லக்கூடியவர்கள் அன்பு செலுத்துவதிலும், ஒருவருக்கொருவர் ஏற்படுகிற பிரச்சனைகளில் கலந்துரையாடுவதிலும் இந்த ஓரளை போல் இருக்க வேண்டும் சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் நம்ம சகோதரருடைய பல உள்ளங்களில் இது மாதிரி நாட்டு நடக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கும்போது மிக வேதனைக்குரிய, கஷ்டப்பட வேண்டிய, கண்ணீருக்கு அழக வேண்டிய நிலையாக இருக்கிறது. எனவே அருமை சகோதர சகோதரிகளே, இங்கே வருகை தந்திருக்கிற உங்களுக்கு தான் நான் அன்பான ஒரு வேண்டுகோள். இன்றைக்கு நாம் எப்போதுமே உள்ளத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு என்னென்னா, எனக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்படும், என்ன உணர்வு ஏற்படும் என்று சொன்னால், ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிற போது, நாம் ஒரு குறைந்த சமுதாயத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற போது, நாம் ஒரு 10 பேர், 100 பேர், 1000 பேர் இருந்து கொண்டு என்ன செய்ய முடியும் என்று ஒரு தாழ் மனப்பால் நமக்கு ஏற்படுது உண்டு. இது மனித இயல்புதான். இருந்தாலும் நாம் ஒரே ஒரு விஷயத்தை மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நாம் எல்லாம் யாரை நம்பி வாழ்கின்றோம், யாருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுகிறோம், இது முக்கியமான அம்சம். நாம் யாரை நம்புகிறோம், யாரை நமக்கு வழிகாட்டியாக பின்பற்றுகிறோம், இந்த ரெண்டு அம்சங்களுடைய ஆழத்தை, அகலத்தை, அதனுடைய கருத்தை நாம் விளங்கிட்டு விட்டோமானால் நம்மகிட்ட சஞ்சல வராது, சங்கடப்பட மாட்டோம். என்ன, யாருடைய அடிமைகள் நாம் எல்லாம்? வானம், பூமி, இந்த வானத்திற்கும் பூமிக்கு இடையே உள்ள எல்லாவற்றுக்கும் யார் சொந்தக்காரனோ, உரிமையாளனோ, அதிகாரி, அவனுடைய அடிமைகள். இந்த அகில உலகத்தையும் படைத்தவன் யார் மூலமாக சரியான வழியை காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தானோ அவர் ஒரே ஒரு மனிதர், நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் ஒரு முறை இப்படி தனித்த மனிதராக நின்று கொண்டுதான் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். அப்படி ஆரம்பித்த போது நாம் எல்லாம் வரலாற்றை அடிக்கடி கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம். மக்கா நகரில் அவர்கள் 13 ஆண்டுகாலம் வாழ்ந்தார்கள். அந்த காலங்களில் மிகப்பெரிய தொல்லைகள், சிரமங்கள், கஷ்டங்களுக்கெல்லாம் ஆளானார்கள். அந்த கஷ்டத்தினுடைய உச்சகட்டமாக கடைசியாக உள்ளத்தில், மக்காவுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில், அந்த தொல்லையினுடைய கனத்தை, சிரமத்தை அவர்கள் குறைக்க என்பதற்காக வேண்டி இங்கிருந்து வெளியே போய் சிறு தூரம் சென்று இந்த பணியை செய்வோமே, அங்காவது நமக்கு ஆதரவு கிடைக்கிறதா என்று பார்ப்போம் என்று தாய்வுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பழக்கத்தை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்த பாருங்க, ஒரு அனுபவத்தை கொடுக்கல. அப்ப மனதில் ஒரு சோர்வு கஷ்டம் சிரமத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தை தேடி போகிறார்கள். அங்கு தலைகளாக அவர்கள், நீ நபியாக இருந்தால் கிண்டலை சொல்றான், நீ நபியா இருந்தா நான் உன்னை பொய்ப்படுத்தலன்னா நான் வந்து எனக்கு குற்றவாளி ஆகிடுவேன், அதனால நீ வந்து ஒன்று சொல்ல தயவுசெய்து போயிடு. இன்னொருவன் அல்ல ஒன்னத்தை நம்பி அனுப்பின வேற யாரும் கிடைக்கலையா என்று சொல்லிவிட்டு ஊரில் சிறுவர்கள் எல்லாம் ஏறி விட்டார்கள். இவர் வீணானவர், பைத்தியக்காரன், இவர் விடாதீங்கன்னு கல் எடுத்து ஆடினான். வீட்டு பாக்குறோம், ஒரு அரை லூஸ் ஊருக்கு வந்தார்னா வீட்டுக்கு போவோம், திரும்பி போவோம், புல் லூஸா தான் போவோம். நம்ம பிள்ளைகள் அந்த ஆளை லூஸ் ஆக்கி தான் வெளியே அனுப்புவாங்க, அந்த அளவுக்கு அடிச்சு துரத்தி விடுறான். இது குழந்தைகளோட இயல்பாங்கல. இதே ஒரு சூழ்நிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறது, உடம்பெல்லாம் ரத்த காயம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த மக்கள் எல்லாம் என்னை அடித்தார்கள், உதைத்தார்கள், என்னுடைய எல்லாம் குறையெல்லாம் உடல்லாம் காயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், ஆனால் நான் விரும்புவது ஒன்றைத்தான். இவர்கள் எல்லோரும் என்னை காயப்படுத்தி விட்டாலும் எனக்கு கவலை இல்லை, நீ மட்டும் என்மேல் கோபப்படாமல் இருந்தால், என்மேல் அதிருப்தி இல்லாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும். இந்த மக்கள் எல்லாம் ஒருவேளை என்னை அடிக்கிறார்கள், என்ன யாருன்னு அவருக்கு தெரியாது, நான் அறிமுகம் இல்லாதவன். ஆகவே இந்த மக்களுக்கு என்னை தெரியாமல் இருந்தாலும் பின்னர் இருக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்வார்கள். ஆகவே இவர்களை நான் தண்டிக்க வேண்டும், இவர்களுக்கு நான் தொல்லை கொடுக்க வேண்டும், இவர்களை அழிக்க வேண்டும் நான் விரும்பவில்லை என்கிறார்கள். இது எப்ப சொல்றாங்க, முடியாத நிலையில சொல்லல. அல்லாஹ் இரு மலக்களை அனுப்பி நீங்கள் நினைத்தால் இந்த தாய் மக்களை இந்த மலை இரண்டு மலைக்கு மத்தியில் நசுக்கி அவளை எல்லாம் எல்லாம் அழித்துள்ள சொல்லி அல்லாஹ் மலக்களை அனுப்பி சொல்ல சொன்ன போதே சொல்றான். அப்ப நபிசல்லா சொன்ன வார்த்தை என்னன்னா, நல்ல விளங்கிருந்தான், நம்மளை படைச்சவன் அல்ல, அவன் கையில தான் எல்லா அதிகாரம் இருக்கிறது, அவனுடைய நாட்டம் இல்லாம நடக்க போவதில்லை. இருந்தால் என்னுடைய பணி, நான் இந்த கொள்கையை அல்லாஹ் சொல்ல சொல்ல கொள்கை முழுமையாக சொல்வேன் என்ற உறுதி மட்டும்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. அதனால அன்னைக்கு ஒரு தனி மனிதர் இருந்தாங்க, வரலாற்றை புரட்டி படிச்சு பாருங்க, 23 ஆண்டு காலத்தில் ஒரு தனி மனிதன் லட்சக்கணக்கான தொண்டர்களை, லட்சக்கணக்கான தியாகிகளை, கொள்கை மரபர்களை உருவாக்கிய சரித்திரம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நமக்கெல்லாம் இப்படி ஒரு தயக்கம் ஏற்பட்டாலும் இதை ஏன் சொல்றேன்டா, நம்ம நாட்டில் நடக்கிற நடப்புகள்லாம் பார்த்தா இன்றைக்கு நம்ம நாட்டில் எத்தனையோ அமைப்புகள் சமூக சேவை செய்ய போகிறோம், நல்ல பணிகள் செய்ய போகிறோம் என்று அமைப்புகள் அதிகமாகிவிட்டன. ஆனால் அதே நேரத்தில் கடந்த காலத்தில் இல்லாத அனாச்சாரங்களை இன்றைக்கு ஒரு பக்கம் அதிகமாகிக்கொண்டே போகிறது. எண்ணி பார்க்க முடியாத அசிங்கங்கள், அருவறுக்கத்தக்க பழக்க வழக்கங்கள்லாம் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டு வரை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் உங்களோட நானும் என்னுடைய வேதனையை பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். நாம் இதற்காக என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய கிரம் திரும்ப திரும்ப அதை நம்ம சொல்லிவிடுகிறோம். இருந்தாலும் மீண்டும் நான் நினைவுபடுத்துறேன், நம்முடைய தலைப்பு கூட என்ன பிறந்தோம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சொர்க்கத்திலே மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதில் ஒரு 3 பண்புகளை சொன்னோம். முதல் பண்பாக எனது தொழுகையில் பயபக்தியோடு தொழக்கூடியவர்கள், பேணலாம் தொழக்கூடியவர். இரண்டாவது, தேவையில்லாத அனாவசியமான விஷயங்களை தவிர்த்து கொள்ளக்கூடியவர்கள். அனாவசியங்கள் ரெண்டு இருக்கு, பொருளாதாரம் இருக்குது, பேச்சு இருக்குது, செயல் இருக்குது, எல்லா விஷயங்களும் இருக்கு. அப்ப எவையெல்லாம் தேவையற்றவைகளோ அவைகளை மட்டும் நீங்கிக் கொள்ளுதல். மூன்றாவது, ஜகாத்தை கொடுத்து வருவார்கள். நாலாவதாக என்ன சொன்னோம், தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்வார்கள். அவர்கள் தங்களுக்கு ஏற்படுகிற உணர்வுகளை தீர்த்துக் கொள்வதற்காக அவர்களுக்கென்று அல்லாஹ் ஆண்களுக்கு அவனே அனுமதித்த திருமண உறவு, மனைவி அல்லது அடிமைகள், இப்ப அடிமைகள் இல்லை, அப்ப இந்த உறவுகள் மூலமாக தங்களுடைய மனோஜியை தீர்த்துக் கொள்வார்கள். இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் இகழுக்கு இகழப்பட வேண்டியவர்கள் அல்ல என்று அல்லாஹ் ஜல்லஷன் சொல்ற விஷயத்தை முடிச்சிருக்கிறோம். இதற்கிடையில இந்த மாசம் ரபீல் ரபீல் ஆகிற வந்ததுனால அது சம்பந்தமா சில விஷயங்கள் நம்ம சொன்னோம். இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு தகுதியான சொல்வரவு கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செய்தி நம்ம படிப்பதாக இருந்தாலும், நான் அடிக்கடி சொல்ல இஸ்லாத்துல தனிப்பெரும் சிறப்பு, குர்ஆன் ஹஜிக்கு தனிப்பெரும் சிறப்பு என்னன்னு சொன்னா எதிரும் புதிரிமான விஷயங்களை, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அதே சமயத்தில் எதை செய்யக்கூடாது என்பதையும் சொல்லிவிடும். அதே நேரத்தில் செய்யக்கூடாது சொல்லிவிட்டு ஒரு சிலருக்கு விதிவிலக்கு இருந்தால் அதையும் இஸ்லாம் தெளிவுபடுத்திவிடும். அப்ப எந்த செய்தியாக இருந்தாலும் இஸ்லாத்தில் விலை இருக்கு. அப்ப குர்ஆன், அந்த குர்ஆனுடைய விளக்கமாக வாழ்ந்து வழிகாட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை, இந்த ரெண்டிலும் எல்லா வகையான விளக்கங்கள் இருக்கின்றன. நமக்கு வேண்டுமானால் அல்லது இந்த துறையில் ஈடுபட்டிருக்கிற என்னை போல இருந்தாலும் பல விஷயங்கள் தெரியாமல் போகலாம், ஆனால் திட்டமாக குர்ஆன் இருக்கு. அப்ப இந்த விஷயங்களை நாம் தவறு விடுகின்ற போதுதான் இந்த நாட்டில் இப்படிப்பட்ட அசிங்கங்கள், அருவருக்கத்தக்க பழக்க வழக்கங்கள் நடந்து கொண்டிருப்பதும் பார்க்கிறோம். அதனால் அருமை சகோதரர்களே, உள்ளத்தில் கொஞ்சம் கவலை கொள்ளுங்க. என்னென்னட்டா, நம்ம நாட்டை பொறுத்தவரையில் அதாவது அரசியல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதாவது ஆளுகின்ற அந்த ஆளுமை என்பது ஒரு முக்கியமான அங்கம். இந்த ஆட்சியின் மூலமாக சமுதாயத்திற்கு நல்ல பல சேவைகளை செய்வதற்கான சூழலை உருவாக்க முடியும், அது சந்தேகமே இல்லை. அப்ப ஆட்சி என்பது நாம் அதை பல வகையாக பார்க்கிறோம். வீட்டாட்சி, ஒரு ஏரியாவுடைய ஆட்சி, ஒரு ஊருடைய, ஒரு நாட்டுடைய, இப்படியெல்லாம் பெரிய அவற்றை பெரிதாகிக் கொண்டே போகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வீடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் அந்த வீடு ஆரோக்கியமாக இறைவனுடைய அருளுக்கும் அன்புக்கும் உகந்த வீடாக, ஒழுக்கமிக்க வீடாக மாற வேண்டுமானால் முக்கிய என்ன தேவை? என்ன தேவை? இறை சிந்தனை. அப்ப அல்லாஹ்வுடைய சிந்தனை, அந்த சிந்தனை இறை வேதம், நபிகள் நாயகம் சரண் வாக்கு வழிமுறைகள். அவர் வீட்டில் இப்படி வரும்போது அந்த வீட்டுடைய அக்கம் பக்கம், அதை சார்ந்தவர்கள், அந்த வீதி இப்படியே வர வேண்டும். இப்படி வந்தால் தான் அந்த வீடு, அந்த அக்கம் பக்கத்தவர்கள், தெரு, அந்த ஊர் இப்படி சுத்தமாகும். இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சேவை என்ன என்றால், அல்லாஹ்வே அவர்களை தூதுவராக அனுப்பும் போது அப்படி சொன்னான், உடனே போய் நீ மக்களை எல்லாம் கூட்டி வைத்து எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணு என்று ஆரம்பிக்கவில்லை. முதல்ல வந்து அஷீரத்தக்கல் அக்ரபீனா, உம்முடைய நெருங்கிய உறவினர்களை அழைத்து அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யும். அப்ப நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹு தஆலா இந்த அழைப்பு பணியை துவக்க செய்கிற போது இதை முதல் சொல்றான், உறவினர்கள் நெருங்கியவர்கள் தூரம் ரெண்டு இருக்கிறான். நமக்கு எல்லாரும் பார்க்க, நெருங்கிய உறவினர்கள், தூரத்து உறவினர்கள். அவ நெருங்கிய உறவினர்கள், ஒரு ஒருவரை பெற்ற தாய் தந்தை, தாய் தந்தை வழியாக வந்தவர்கள், அவருடன் பிறந்த அண்ணன் தம்பிகள், இவர்களை சார்ந்தவர்கள் நெருங்கிய உறவினர்கள். இந்த வட்டம் கொஞ்சம் பெரிதாகிற போது உறவும் கொஞ்சம் பெரிதாகி கொண்டு போகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா முதல்ல சொன்னது, நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். அப்படி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உறவுகள் ஒவ்வொரு பேராக சொல்லி அழைத்து ஒரு இடத்துல கூட்டு வச்சு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. அப்ப நாம் இந்த விஷயத்தில் நம்மளை கவனம் செலுத்தணும். அப்ப ஆண்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்ற தலைப்பில் ஆண் பெண்ணுடைய உறவு எப்படி இருந்தால் அது நீடிக்கும், அது அல்லாஹ்வுடைய அருளுக்குரியதாக மாறும், அந்த குடும்பம் எப்படி ஆரோக்கியமாகும் என்பதை பற்றி பல செய்திகள் சொல்லிக்கிட்டே வந்தோம். அப்ப அந்த குடும்பம் ஆரோக்கியமான குடும்பமாக இருப்பதற்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன, அவர் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன என்பதை சொல்லிட்டு வந்தோம். இப்ப நான் ஆரம்பிச்சு முக்கியமான விஷயம் என்ன, நான் தொடர்ந்துட்டு இருக்க போறேன். அது முக்கியமா என்ன சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு சமீபத்து நிகழ்ச்சிகள்ல ஒரு நிகழ்ச்சி, ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால இரண்டு முஸ்லீம் குடும்பத்தில் உள்ள இரண்டு பெண்கள், அவர்கள் மாற்று கொள்கைக்காக மாற்று மதத்தை சார்ந்தவர்களோடு ஓடி போய்விட்டார்கள். ஓடி போனவர்களை பெற்றோர்கள் தேடி சென்று அவளை கண்டுபிடித்து காவல்துறையிடத்தை சென்ற போது அவர் சொன்ன வார்த்தை இருந்த அந்த பெண்கள், நாங்கள் உங்களோடு வர தயாராக இல்லை, நாங்கள் இவர்களுடைய மனமுடித்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு கோயில் சென்று மாலை மாற்றிக் கொள்கிறார்கள். இதை இன்றைக்கு பத்திரிகையில் வந்த செய்தி. பத்திரிக்கை வந்த செய்தி இன்னைக்கு இமெயில் மெயில் உலகம் அனுப்பினால இது மெயில் பரவலாக வந்துருக்கு. அப்ப இந்த செய்தி அனுப்பிய ஒரு சகோதரர் உண்மையிலேயே அழுது கொண்டே சொன்னார், நம்முடைய முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற கேடுபாடுகள். இங்க வந்த போ இந்த சகோதரர் ஒரு செய்தி சொன்னார், சுபஹானல்லாஹ், அவர் ஒரு பெண்ணை சகோதரியா அக்கா என்று கண்ணியமா அழைக்கக்கூடிய ஒரு பெண், என்ன பேர் அந்த பெண்ணுக்கு? சௌதாமையும் சகுந்தலாவும் மாறிட்டாலும் சகுந்தலை என்று மாறி மட்டுமல்ல தன்னுடைய மகளையும் அழைத்துக் கொண்டு போய் மாற்றுமர் நண்பர் கல்யாணம் செஞ்சாராம். அப்ப இது போல கேடுபாடுகள் ஒரு என்ன காரணம்? நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கு அமைப்புகள் நல்ல பணி செய்யறங்கிற பேர் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? ஓடி போன பிறகு அவனை கண்டுபிடித்து பிடித்து கொண்டு வர பணியும் செய்யறாங்க. அந்த பணியிலும் போட்டி, நான் தான் பிடிச்சி வந்த நீ தான் பிடிச்சி வந்தேன்னு போட்டி போட்டுக் கொண்டு செய்கிறார்கள். ஏதோ ஒரு கோணத்தில் நன்மை நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா, இப்படி ஓடி போறதுக்கு அசல் காரணம் இல்லை. அதே மாதிரி ஒரு இன்னொரு ஒரு மாசத்துக்கு ஒன்று மூன்று மாசம் முன்னால ஒரு பெண், ஒரு பெரிய முஸ்லீம்கள் வாழக்கூடிய நகரம், ஏராளமான முஸ்லீம்கள் வாழ்றாங்க. அந்த பெண் ஒரு தபால் இழுத்து போறான், நான் அவர் கல்யாணமான அவருடைய கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார், நான் எதற்காக ஓடுகிறேன் சொன்னால் என்னை மனம் முடித்த கணவன் மூலமாக நான் பெற வேண்டிய அந்த இன்பத்தை சுகத்தை அடையவில்லை, நான் அதனால் ஓடி போகிறேன், என்னை பற்றி யாரும் கவலைப்பட எழுதி போறான். இப்படி நான் பரவலா பார்க்கும் போது இது போல நிகழ்வுகள் எல்லாம் தொடராக ஏற்படுக்கு என்ன காரணம் அதுதான் சொல்ல வர்றேன். சமுதாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனையும் அதனுடைய விளக்க உரையா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை வாழ்க்கை வரலாறையும் படிக்கின்றவர்கள், தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள். அவர்கள் அவருடைய தலைமுறை எப்படி அமையும், அவளுக்கு பின்காமிகளுடைய குழந்தைகள் எப்படி வருவார்கள் என்று சொன்னார்கள். அந்த செய்தி கரெக்டா இருக்கு. நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளர்கள் தான், நீங்கள் எல்லோரும் பொறுப்புக்குரியவர்கள், யாரும் பொறுப்பற்றவர்கள் அல்ல, எல்லோரும் பொறுப்புக்குரியவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். சொன்னார் ஒரு குடும்பத்தினுடைய முக்கிய பொறுப்புக்குரிய தாயும் தந்தையும் தங்களுடைய பிள்ளைகளை யூதிகளாக ஆக்கிவிடுகிறார்கள், யூதர்களாக மாற்றுகிறார்கள், அல்லது கிறித்தவர்களாக மாற்றுகிறார்கள், அல்ல இன்னும் பல்வேறு வணக்க வழிபாடுக்கு சொந்த காலம் மாற்றிடுகிறான் நபிகள் நாயகம் சொல்லலாம் சொன்னாங்க. அப்ப ஒரு குடும்ப சீரழிஞ்சு போகுது என்ன காரணம்? பெற்றவர்கள் முக்கியமான காரணம் சொல்ல சொன்னாங்க. ஒரு குடும்பத்துடைய தலைவனுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு, தலைவிக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு என்று உணராத காரணத்தினால அந்த குடும்பம் சீரழிந்து அவள் எகூதிகளாகவும் நசாராக்களாகவும் இன்னும் பல்வேறு கொள்கைக்களாக மாறிவிட்டிருக்க நிலை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். எந்த அளவிற்கு சொன்னா இன்னைக்கு பரவலாக கேள்விப்படுவீங்க. உங்கள் நாள வேதனையோடு சொல்கிறேன், நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தில் நபிகள் நாயகம் சொன்னாங்க, யார் சமூகத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த கூட்டமைப்பை விட்டு வெளியேறி போய் தனித்திருக்கிறார்களோ அவன் நரகத்தில் தனியாக விடப்படுவார். நபிகள் நாயகம் சொன்னாங்க, முஸ்லீம் சமுதாயம் இருக்கக்கூடிய கூட்டாக இருக்கக்கூடிய இடத்துல முஸ்லீம் சமுதாயம் யாருங்கிற தலைப்பு அது வேற மாதிரி போயிடும். அது இன்ஷா இன்னொரு சந்தர்ப்பம் சொல்லுவேன். இஸ்லாமிய முஸ்லீம் சமுதாயம் இருக்கின்ற அந்த இடத்தை விட்டு தனித்து ஒருவர் சென்றால் அவன் நரகத்தில் தனித்திருப்பான்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரணும், பிள்ளைகளுக்கு பெரிய அறிவாளிகளாக ஆக வேண்டும், என்ன அறிவாளி, டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும், இப்படி பல்வேறு படிப்படிக்க நினைக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி போகிறார்கள். அவள் படிக்க வேண்டிய இடத்திற்கே குடும்பத்தோடு போய்விடுகிறார். அவள் குழந்தை படிக்க வேண்டும் என்பதற்காக, மகன் படிக்க வேண்டும், மகள் படிக்க என்பதற்காக இஸ்லாமிய அமைப்பை விட்டே போய் அங்கே முஸ்லீம்களே இல்லாத, தொழுகை நடத்துவதற்கான பள்ளி இல்லாத, அல்லாஹ்வுடைய பாங்குல் இல்லாத இடத்துக்கு கொண்டு சேர்கிறார்கள். நோக்கம் என்ன? அந்த பிள்ளைகளை படிப்பாளியாக மாற்ற வேண்டும். அவ அறிவு நினைச்ச உடனே படிப்பு எதை நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் மக்களால் மதிக்கப்படுகிற படிப்பைத்தான் படிப்பா நினைக்கிறான். இங்கதான் அதிக தவறு ஏற்படுகிறது. அங்க குழந்தைய சேர்த்து விட்ட பிறகு இன்றைக்கு முசீபத் சுபஹானல்லாஹ் சொல்வதற்கு கூச்சமா இருக்கு. இந்த போன்களை வச்சுக்கிட்டு சுபஹானல்லாஹ் செல் போன்களை அவர் சொன்ன வார்த்தைலாம் சொல்லவே கூச்சமா இருக்கு. ஒரு சின்ன வயசு 13 பையன், உன்னுடைய உள்ளத்துல எனக்கு இடம் இல்ல, என்னுடைய பிள்ளைய வயிற்று சுமக்குதான் இடம் இருக்கான்னு அனுப்புறான். அப்ப இன்னைக்கு வாங்கி கொடுக்குறீங்களா, என்ன பேசுறான், அதுல என்ன செய்யலாம், அவனுக்கு தேவையா என்றெல்லாம் யோசிப்பதே இல்லை. பெருமை, என் மவனுக்கு ஒரு செல்லு, என் மவளுக்கு ஒரு செல்லு, என் பேரனு கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. பெருமையா, பேரன் பேத்துக்கெல்லாம் செல்லு இருக்கிறான், அதை வாங்கி கொடுத்தீர்கள், அதனால் அவன் என்ன பயன் பெற்றான், அதை வைத்துக் கொண்டு அவன் எப்படி பயன்படுத்துகிறான், எந்த நேரத்தில் பேசுகிறான் என்றெல்லாம் அவன் பார்ப்பதே இல்லை. மணிக்கணக்கில் பேசிட்டு இருக்கிறான், என்ன பேசுறா, எங்க பேசுறான், அதை கவலை இல்லை. அப்ப இவன் படிக்க சென்று விட்டு வருகிற போது எங்கெல்லாம் அவனுக்கு தொடர்பு இருக்கிறது, எப்படி அவனுக்கு பெற்றோர் கவனித்துக் கொள்வதே இல்லை. அவ என்ன சொன்னா, யூதர்களுடைய சதித்திட்டம் தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன, முஸ்லீம்களை இஸ்லாம் இன்னைக்கு என்ன பெரிய வேதனைக்குரிய விஷயம்டா, நாம நம்மை பற்றி பேசுறதே இல்லை, நம்மை சீரழித்துக் கொள்வதற்காக ஆலோசனை செய்வதே இல்லை. ஆனால் யூதர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களை அழிப்பதற்கு என்ன வழி, முஸ்லீம் கலாச்சாரத்தை சீர்கழிவுகளை ஏற்படுத்த என்ன வழி, அவர்கள் ஒழுக்கம் கற்றுள்ள ஆக்குவதற்கு என்ன வழி என்று அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். அதற்காக பல குழுக்களை நியமித்து அந்த குழுக்கள் மூலமாக பல்வேறு செய்திகளை மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாம இதையெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. முஸ்லீம் சொல்லக்கூடிய நாம் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சீர்கள் ஏற்படுகிறதே, இவற்றை அகற்றுவதற்கு என்ன வழி, இதற்கு நாம் என்ன முயற்சி என்ன சிந்தனை நமக்கு வருவதில்லை. எனவே அருமை சகோதரர்களே, நாம் நம்முடைய நாடுகளில் எல்லா ஊர்களையும் அல்லாஹ்வுடைய கிருபையினால எந்த ஒரு மஹல்லா தலைவர் என்னன்னு எல்லாரும் ஒரு ஏரியாவை பிரித்து வைத்துக் கொண்டு அதற்கு தலைவர், அதற்கு செயலாளர், அதற்கு உறுப்பினர்கள் என்று ஒரு சங்கம் வச்சிருக்கிறாங்க. இந்த சங்கத்தை இப்படி வக்கி சொல்றது யாரு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? கேள்வி இருந்து பயந்துறாங்க. தெரியுமா தெரியாதா? அல்லாஹ் சொன்னான். இந்த சங்கம் இருக்க வேண்டும் சொன்னது யாரு? அல்லாஹ். நம்முடைய முஸ்லீம்கள் செய்யக்கூடிய விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓரத்தில் சரியா இருக்கும், அவங்க நுழையிற பாத ஓரம் சரியா இருக்கும், நுழைஞ்ச பிறகு விட்டு மாறிடும். ஏன் மாறுது? அல்லாஹ் திருமறை குர்ஆன் தந்த சும்ம தரல. எப்படி சொல்ற? யா அய்யுஹல்லதீன ஆமனு, என்னை நம்பி வாழக்கூடிய மக்களே. சஹாபாக்களுடைய சிறப்பம்சங்க, சஹாபாக்கள் தங்களை போய் சொல்லி விட்டு சொல்லுவாங்கடா, குர்ஆனை கவனமா படிப்பாங்க, சந்தேகமே இல்ல. அதுல குறிப்பா எங்கேயாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு வந்துட்டாங்க சொல்லுவாங்க, நாங்க என் காதுகளை கவனமாக தீட்டி வைத்துக் கொள்வோம், ரொம்ப ஆழமா கவனிப்போம். ஏண்டா? ஈமான் கொண்டவர்களை என்று அழைத்தால் எங்களுடைய ஈமானுக்கு உணவு கிடைக்கப் போகிறது, எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவதற்கான உணவை அல்லாஹ் தர இருக்கிறான், எனவே அதை கவனமாக கேட்க போறோம் சொல்லி ஆழமாக கவனிப்பாங்க. அது மாதிரி பழக்கம் நம்ம வரணும். அந்த குர்ஆன்ல ஈமான் கொண்டவர் அழைக்கக்கூடிய இடங்களை எல்லாம் நம்ம கவனமாக படிச்சு அதை பார்க்கணும். அப்படி வரக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் சொல்ல, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்தில் நுழைவதாக இருந்தால் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தவி குத்வாத்து ஷைத்தான், ஷைத்தான் அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள். இப்படி ரெண்டு சொல்றான் பாருங்க, குர்ஆன் படிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு வந்துட்டே இருக்கும். இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, இஸ்லாத்துல முழுமையாக நுழையுங்கள். அடுத்தது ஷைத்தான் அடிச்சோடை பின்பற்றாதீர்கள். அவ இஸ்லாத்தில் முழுமையாக நுழையாமல் இருந்தால் அவன் யாரை பின்பற்றுவான்? ஷைத்தான். அப்ப நான் முஸ்லீம், நான் அல்லாஹ் நம்பிக்க சொல்லக்கூடியவன், அந்த எந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானோ அதில் முழுமையான அழகான பழம் சொன்ன நாட்டில் எடை ஆத்திர கால சேர்த்து வைக்காடா. இந்த பழமொழி இஸ்லாத்துக்கு யாரும் சொல்றதே இல்லை. இஸ்லாமியர்கள் இந்த பழம் உன் பழமொழி அழகான பழமொழி, ஆத்திர கால சேர்த்து வச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? வாழ்க்கையில் முன்னேற முடியாது, வெற்றி அடைய முடியாது, தோல்வி அடைஞ்சிருவான். அவ அல்லாஹ் என்ன சொல்கிறா? நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு காலம் சேத்தோட மார்க்கத்தில் ஒரு காலம் வைக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழைவதாக முழுமையாக நுழைந்து விடுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழையும் போது முழுமையா வர்றதுல என்ன? இஸ்லாத்தை பொறுத்தவரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமக்கு எல்லாம் தெரியும் யாரு, உம்மி நபி, எழுத தெரியாத, எழுதியதை படிக்க தெரியாத, 40 வயது வரை எவ்வளத்திலும் மண்டியிட்டு படிக்காத ஒருவர்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர்களுக்கு ஆசிரியர் உலகத்தில் யாருமே இல்லை, அல்லாஹ் தான் ஆசிரியன். அல்லாஹ் ஆசிரியனாக இருந்து 23 ஆண்டு காலம் பாடம் நடத்தினான், அந்த பாடம் தான் திருமறை குர்ஆன். படி என்று அல்லாஹ் ஆரம்பித்தான், படி. அப்ப ஒரு ஆளுதான் இருந்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் சமுதாயத்துடைய நிலை கண்டு வேதனைப்பட்டு ஒதுங்கி மலையிலே உட்கார்ந்த கட்டத்தில் அல்லாஹ் படி என்றான். அவர் சமுதாய சீர்கேடு, ஒழுக்கக்கேடு, அசிங்கங்கள், அற்பமானவைகள் எல்லாம் நீங்க வேண்டுமானால் படினால. அப்ப நபிகள் நாயகம் இந்த சமூகத்தில் பிறந்தாங்களோ விபச்சாரம் சர்வசாதாரணமாக இருந்தது, குடி சர்வசாதாரணம் குடித்துக் கொண்டிருந்தார்கள், கொலை கொள்ளை இப்படி போன்ற அருவறுக்கத்தக்க செயல்கள் எல்லாம் அந்த மக்களிடத்தில் எந்த அதற்கு எந்த ஒரு விலையும் இல்லாமல் சாதாரணமாக செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப இத்தனையும் அகற்றுவதற்காக இந்த சமுதாயம் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தாங்க. சமூக சேவை, சமுதாய சேவை, நல்ல பணி நினைக்கும் போதெல்லாம் நம்முடைய கண்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் சேவை என்ன, இத முதல்ல வரணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த சேவை என்ன, அவர்கள் எப்படி இந்த அனாச்சாரங்களை எல்லாம் அகற்றினார்கள், சமூகத்திற்கு எப்படிப்பட்ட சேவைகளை செய்தார்கள், அவ சமூகம் எப்படி ஒழுக்கமிக்க சமுதாயமாக மாறியது என்பதை 23 ஆண்டு காலத்தில் வரலாற்றில் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. 23 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய சமுதாயத்தை உருவாக்குறான். இதில் எவ்வளவு இருந்தாங்க ரசூலுடைய கடைசி காலம், எவ்வளவு இருந்தாங்க, 100,000 அதிகமான மக்கள் இருந்தாங்க. அவருடைய 40 வயசுல கூறுவது ஆயிராக இல்லல்லா துஃபுலிஹூன், வணங்க தகுதி அல்லாஹ் மட்டும்தான் என்று சொல்லுங்கள் வெற்றி அடைவில் ஆரம்பிக்கும் போது அவர் மட்டும் தனியாக நின்றார்கள். அந்த கொள்கை அவர் முடிக்கிற போது 100,000 அதிகமான மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்கு அல்லாஹிட்ட பணியை முறையாக சொல்லிவிட்டேனா இதன் கேட்டாங்க. எல்லா செய்தியும் சொல்லி முடித்து விட்டு கேட்டார்கள், இந்த 23 ஆண்டு காலத்தில் அல்லாஹ் எனக்கு இட்ட கட்டளைகளை பணிகளை முறையாக செய்தார் கேட்டார். ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய பணியை முறையாக நிறைவாக செய்து விட்டீர்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒரு விரலை வானத்தை நோக்கி வைத்துக் கொண்டு அல்லாஹும் அஷ்ஹது என்றார்கள். இறைவா நீயே சாட்சி, நீ என்னை எதற்காக நபியாக வழிகாட்டியாக தூதராக அனுப்பினாயோ அந்த மக்களுக்கு நீ சொல்ல வேண்டிய செயல் முறையாக நான் எடுத்து சொல்லிவிட்டேன், அவளெல்லாம் இப்போது சொல்லிவிட்டா என்று சொல்லிவிட்டார்கள், அதுக்கு நீயே சாட்சி என்று சொன்னார்கள். அப்ப ஒழுக்கமிக்க நல்ல சேவையை, நல்ல ஒரு சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி உருவாக்குவதற்கு அல்லாஹ் என்ன மார்க்கத்தை கொடுத்தான், இப்படி சிந்திக்கணும். என்ன வேணும் தெரியுங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி பிரச்சாரத்தினால பிரிந்திருந்த சமுதாயம், சீர்களான சமுதாயம், ஒழுக்கம் கெட்ட சமுதாயம், அசிங்கங்களுக்கும் அறுவருத்தும் சொந்தமாயிருந்தவள் எல்லாம் ஓரளவு திரண்டு அத்தனையும் தொடர்ந்து இதில் சேர்ந்தாங்க. ஆனா இன்றைக்கு என்ன வெட்கக்கேடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல போகிறோம் என்று ஆரம்பிச்ச உடனே அங்கு பல பிரிவுகள், அங்கு பிரிந்து போகின்றார்கள். அப்ப பிளவுதான் ஏற்படுகிறது தவிர ஒற்றுமை ஏற்படல. அப்ப நம்முடைய பிரச்சாரம் போலியாக இருக்கிறது, நம்முடைய பிரச்சாரத்தை எங்கேயோ ஓட்டு இருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன காரணம் யோசிக்கணும், குறைஞ்சபட்சம் நம்ம யோசிக்கணும். எத்தனையோ விஷயங்களுக்காக ஆலோசனை நடத்துறோம், ஆனா ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் வந்துட்டா உடனே அவன் எத்தனையோ பேர் சந்திக்கிறான். வீட்டு நம்ம நாட்டில் பாக்குற திருமணத்துக்கு சுபமானது தான், எங்க வீட்டுல என் பையன் கல்யாணம் வச்சுக்கல, ஒரு 2 ஒரு கல்யாணம் இன்னைக்கு ஆரம்பிச்சுவாங்க, சீக்கிரம் வந்துருங்க சீக்கிரம் வந்துருங்க, இன்னும் ஒரு நாட்டை பிடிக்க போற மாதிரி. என்ன கல்யாணம் என்ன கல்யாணத்தை நடத்தி பாரு, வீட்டை கட்டி பாரு, நம்மளை நாசமாக்கிட்டாங்க. நம்ம நாட்டில் இந்த ரெண்டையும் செய்தே வெளிநாட்டில் தொலைஞ்சிருக்கான், வெளிநாட்டில் வர்றவங்க இது ரெண்டு தான், வீட்டை கட்டுறதுல பாதி போயிடும், பிள்ளைல கல்யாணம் சொல்லி சாதி போயிடும், சரியா போச்சு, அதோட வாழ்நாள் முடிஞ்சிச்சு. அவ என்ன எது லேசோ அதை பாரமாக்கி வச்சுட்டாங்க. அப்ப எதுக்கு அந்த திருமணத்துக்கு பார்த்து 1 முன்னாலே கூடுறது வீட்டில், இன்னும் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் நிக்கா இப்ப சொல்லி விட போறான், என்ன சொல்லி விடுறீங்க, அடுத்த வருஷம் நிக்கா வச்சிருக்கிறோம் பெண் வீட்டு எதுக்கு நினைக்கிறேன், அதுக்குள்ளே எங்க போறானா அவன் எங்க போறாளோ. நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன், நிக்காக எப்போங்க, நிக்காக எப்போ முடிவாகும், எப்படி வாங்கும், நீ மறந்துடுவீங்க. ரெண்டு பேர் இல்லைங்க, அந்த மாப்பிள்ளக்காரன் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாதான் நிக்காக. நீங்க ஊரெல்லாம் கூட்டு ஊருக்கெல்லாம் விருந்து வச்சீங்க, அந்த ஆலுசா கூட்டு வந்து சொல்ல சொன்னீங்க, என்ன என் மோளை கட்டித்தான ஒத்துக்கல, மாப்பு கேட்டார் எடுத்துக்கலாம், முடிஞ்சு வச்சு கல்யாணம் இல்லை, வச்ச சாப்பாடு என்னாச்சு, நீங்க பண்ண ஆலோசனை என்னாச்சு, தெரிய மாட்டேங்க சமுதாயத்துக்கு. ஆனா நிக்காக என்பதற்கும் இந்த ஊரு கூட சம்பந்தமே இல்லைங்க. அந்த பையன் பார்த்து ஒரு பிள்ளையை விரும்புறான், அந்த பிள்ளை இவன் விரும்புறாச்சுங்க, அவங்க ரெண்டு பேருக்கு ஒத்துட்டு அந்த பெற்றோர் உரிமை உரிமை பட்ட கெட்டு விட்டு முடிஞ்சு வச்சு, இதுதான் நிக்காக. அது விருந்து வைக்கிறது, அடுத்த அவன் அந்த மாப்பிள்ளை செய்ய வேண்டிய வேலை, அதுக்கு செய்யற வேலையை பார்த்தா சுபகாரம் தான். அது எங்க ஊர்லாம் நினைச்ச கண்ணி ஒடுக்கி விட்டுருக்கு, அசிங்கமா சங்கடமா இருக்கு. பாத்தீங்கன்னா திருவிழு காலையில் பாத்தீங்கன்னா வாழையை தூக்கிட்டு பொம்பளைகள் புரோட்டாவையும் கறியை தூக்கிட்டு தெருவில் நடக்கிறாங்க. அந்த பெருமையா, என் மகளுக்கு 100 பட்டம் கொடு, என் மவனுக்கு 200 கொடு, அவன் 150 கொடு, இவன் அங்க வாங்கி அவன் பங்கு வைக்கிறது. என்ன திங்க வசதி இல்லாத தின்னே கிட்டான் நம்ம ஆளு, அவன் துளுக்க தின்னு கிட்டான் பாருங்க, துளுக்க தின்னு கிட்டான் நம்மளுக்கு பலம் வச்சிருக்கான், துளுக்க தின்னு கிட்டான் உண்மையோடு நினைக்க வேண்டியிருக்கு. கல்யாணம் வந்துட்டா சுபஹானல்லாஹ், இப்படி திங்கிறதுலயே ஆலோசனை பண்றான், எத்தனை புரோட்டா வாங்குவோம் இவன், அதுக்கு பெரிய ஆள் கூடுறது, என்ன கூட்டு கிளம்பி உட்கார்ந்து பார்த்தா எவ்வளவு புரோட்டா போடுறான், அந்த புரோட்டாக்கு என்ன கறி கொடுக்கலாமா என்ன செய்யலாம், அந்த புரோட்டா சொந்த கடை எங்கெல்லாம் இருக்கா, அவன்லாம் ஆட்டோ வச்சு கொண்டு விடுவோம், சுபஹான ஆட்டோ வச்சு கொண்டு வராங்க. அவன் இருக்கிற ஊருக்கும் 10 அங்கிட்டு மகன் இருக்கானா, இங்க இருந்து புரோட்டா 100 புரோட்டா தூக்கி வச்சு போறான், இது 100 புரோட்டா அது போற வழியில 1000 கடை இருக்குது, எவ்வளவு மோசமான பாருங்க. அது சமுதாயத்தில் நாசம் அடைந்த எதுக்கு எது முக்கியத்துக்கு அந்த சிந்தனையே இல்லை. அப்ப இப்படி உள்ள விஷயங்களுக்கு ஆலோசனை செய்பவர்கள் இந்த மார்க்கத்துக்காக எந்த ஆலோசனை செய்யறதே இல்லை. எனவே யாருமே சகோதர கொஞ்சம் சிந்திங்க, நம்முடைய மார்க்கம் சிறந்த மார்க்கம், ஒழுக்கமிக்க மார்க்கம், நேர்மையான மார்க்கம். அப்ப எப்படி சிந்திக்கணும்? இந்த சீர்படுத்துவதற்காக 13 ஆண்டு காலங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சேவை செய்தாங்களே, அந்த நபிகள் நாயகம் அல்ல என்ன போதிச்சான் அவன் சீர்படுத்துக்காக, அல்ல என்ன சொன்னான்? அப்படி எதுக்காக ஆரம்பிச்சா? சங்கத்துக்கு ஆரம்பிச்ச அமைப்பு மஹல்லா. அது மஹல்லா என்பது அல்லாஹ் அங்கீகரித்த ஒன்று. ஆனால் அந்த மஹல்லா உருவான விதம் இருக்குத, உங்களுக்கு தெரியும். இந்த மஹல்லா எதுக்கு வச்சுக்கலாம் தெரியுங்களா? நிறைய பேர் தெரியுமோ தெரியாது. வெளிநாட்டுக்கு வந்து நிறைய பேர் மறந்துருக்கு, ஊரே தெரியும், வீடு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு இறங்கி வீட்டை தேடுறாங்க, ஏன்னா பல வருஷம் அவதான் தேடுறாங்க. பிள்ளையும் வாப்ப கூட மாட்டேங்குது, வாப்பாட வர மாட்டேங்குது பிள்ளை. அப்ப இவன் மறந்து கொஞ்சம் ஞாபகம் கட்டத்தில் திரும்ப வந்துருவான். ஒரு பிள்ளை வாப்பா வாப்பாட கூப்பிடறதுக்கு ஒரு எப்படி ஒரு 2 மாசம் ஆகும? அந்த 2 மாசம் லீவ் கொடுத்துட்டு வந்துருவான், சில 1 மாசத்துல வந்துருவான், திரும்ப போறதுக்குள்ள அவன மறந்துருவான். இதான் நல்ல இன்னைக்கு. ஆனா என்ன இதுன்னா, இந்த இந்த விஷயங்களை பொறுத்தவரை இந்த மார்க்க செய்யுங்களை மக்கள் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்ப அல்லாஹ் சொன்னது மஹல்லா, இந்த மஹல்லா அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை உள்ள விஷயம் இருக்குதே, இதுக்கு தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. என்ன யோசிங்கடா, இப்ப பாருங்க நல்ல சந்தர்ப்பம். இந்த மஹல்லா என்ன சொல்லா தெரியுங்களா? நீங்க உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன் பாருங்க. என்ன தெரியுமா? என்ன மாறி சேர்ந்தாலும் நான் சொல்றேன். மூத்தான உடனே அந்த மூத்தான வீட்டுக்காரர் வரி கொடுத்தாலும் பார்ப்பான், யாரு பள்ளிவாசி தலைவர் தேராகலாம். அவனை கூப்பிட விட்டு, ஏ உன் வரி பாக்கி, அவன் கவலைப்பட்டு இருப்பான், வரி பாக்கியிருக்கான், கெட்டுறாத்த அடக்க விடுவான், பாத்தி விடுவான். அது மாதிரி கல்யாணத்துக்கு முன்னால் அதே மாதிரி வரி பாக்கியிருக்கா, கத்திரா படத்துக்கு முன்னால அதுக்கு வரி பாக்கி. இதுக்கு தான் மகளா வச்சுக்கிறான். ஆனா மகளாக்களை வச்ச நோக்கம் என்ன? சுமார அது மட்டும் கரெக்டா இருந்தாங்க. நம்ம பள்ளியுடைய மகளாக்கள் அதற்குரிய அந்த பொறுப்பாளர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தா. நான் சொல்லும் உங்களுக்கு கேள்வி என்ன வருது? சொல்றீங்களோ அது மன சங்கடமா இருக்கு, அதை சொல்ல சங்கடமா இருக்கு. அவ பள்ளியை நிர்வகிக்க கூடியவர்கள் யாரா? இல்ல முஸ்லிம்களாக இல்ல. இது ஆச்சரியமே இல்ல. ஏன் பள்ளிகளுக்கெல்லாம் தலையாய பள்ளி எது? மக்கா. அந்த மக்கா பள்ளி யார் நிர்வகிச்சுட்டு இருந்தா? அபூஜஹல், அபூஜஹல் மாதிரி ஆள் நிர்வகிச்சுட்டு இருந்தான். பள்ளிவாசல் நிரூபி முஸ்லிம்கள் இணை வைப்பாளர்களுடைய கையில தான் பள்ளி எல்லா காலத்தும் பல காலம் இருக்குது. அப்ப அப்படிப்பட்டவர்களை நீக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு ஷிர்க் என்ற பாடத்தை இல்லாமக்கணும். இதுதான் நாம செய்ய வேண்டிய முதல் தலையாய பணி. எல்லாரும் கொஞ்சம் மனசுல கவலைப்படுங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்கும் போது ஒரு ஊர் நடக்குது, யாருங்க பொறுப்பு? முக்கிய பொறுப்பு யாரு? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுற யாரு கூட? முதல்ல ஊர் தலைவர். அப்ப அந்த ஊர் தலைவர் அவன் மரியாதை கொடுக்குறான். அப்ப தலைவரை கூப்பிட்டு கேட்டா அவனுக்கே தெரியாது ஜமாத்தில் இருக்கானா இல்லையாண்டு. அப்ப தேடுவான். அப்ப இந்த சமாத்துடைய தலைவர்கள்ட்ட இஸ்லாமிய சிந்தனை வர வேண்டும். அதனால குறைஞ்சபட்சம் எல்லாரும் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஊருக்கு போனா பேசுங்க, என்னப்ப இந்த மாதிரி நடக்குது, தலைவர் எதுக்கு நீங்க இந்த மாதிரி அறி அசிங்கம் நடப்பது? யார் கண்டிக்கிறது, யார் கேட்கறது? ஒரு காலத்துல ஊர்ல எவ்வளவு மக்கள் பயந்துருந்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச சின்ன பையனா இருக்கும் போது ஊர் கூடினாங்க. அந்த காலத்து விவரம் இல்லாட்டா கூட ஊர் கூட கூட என்ன செய்ய தெரியுங்களா? ஒரு பையன் ஏதோ ஒரு கல்லை எடுத்து ஒரு பிள்ளை மேல விட்டு செஞ்சுட்டா, எழுந்து எரிஞ்சிட்டானா? நான் சொல்றேன், 1900 எப்படி நான் நினைக்கிறேன், 50 55 இருக்கும் நினைக்கிறேன், அந்த 60 ஊர் கூடி அந்த ஊர்ல இவருக்கு பாருங்க யாருங்க, குடிமன் சொல்லுவாங்க. குடிமன் என்ன சொல்றது? அந்த இந்த பாரபஸ் வச்சிருக்காங்கல்ல, அவனை கூப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல வந்து அவங்களுக்கு முஸ்லீம் வச்சிருப்பாங்க. ஒரு மரம், மரத்தினுடைய வாழை மடைக்கு மரம் எங்க ஊர்ல இருக்கு. அந்த மரத்தில் உள்ள கிளைகள் பிடிக்க வருவாங்க, நல்லா குச்சி பிடிக்க வச்சிருப்பாங்க. அவனை யார் இந்த கல்லூட்டி எரிஞ்சானோ அவனை கூட்டு வந்து அந்த பள்ளி ஊர்ல உடைய தலைவர்கள் முக்கியமான தென்னையில் உட்கார்ந்துருப்பாங்க, பெரிய லைட் கட்டி கூப்பிட விட்டு அவனை கேட்பாங்களே, கல்லூட்டி எரிஞ்சியா? அவன் தலை கொஞ்சிருப்பான், எரிஞ்சான் சொல்லுவான். ஒருவேளை எரியலம்மா, அதை கூட கிட்ட பயந்துட்டு பேசாம நிற்பான், குறிய வைடான், குறிய வச்சு அந்த பார்ப்பனர் அவன் அடிப்பான். கல்லெடுத்து சுண்டாத, கல்லெடுத்து எரியாத, நீ எப்படிலாம் பார்க்க அடிப்பான். ஊரே கூடி இருக்கும் செய்வானா இன்னும் அடுத்தவன் அவன் சரி சட்டம் வந்து தப்போரைட்டான. இந்த ஜமாத்தை கட்டுக்கோ எப்படி பாருங்க, இன்னைக்கு ஜமாத்தை இல்லை. ஜமாத்துல இந்த மாதிரி கேள்வி இல்லாம போச்சு. அவன் சிலதா சொல்ல அல்ல குரான் சொல்ல பாருங்க, ஜமாத் வல்தக்கும் மின்கும். இது நான் முக்கியமா சொன்னேன், வல்தக்கும் மின்கும். உங்களில் ஒரு மகல்லா, ஒரு ஏரியா இருக்க வேண்டும், மக்கள் இருக்க வேண்டும், கூட்டம் இருக்க வேண்டும். எது ஊரையில் கயல், அந்த கூட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிறந்த நல்லதின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். அவ சிறந்த காரியம், ஒழுக்கமான காரியம், நேர்மையான காரியம் எதுவோ அதன் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். ஒயோமுருன பில் மாரூஃப், நலவான காரியங்களை மக்களுக்கு ஏவி கொண்டிருக்க வேண்டும். ஒயன்றவன் அறிவில் முன்கர், தீயதை விட்டு மக்களை தடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். உலாய்க்கும் இவர்களெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் அல்ல. மஹல்லாவுடைய முக்கியமான நோக்கமே சிறந்த குணம் எதுவோ, சிறந்த பண்பு எதுவோ, அதன் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், நல்ல காரியங்களை ஏவ வேண்டும், தீமைகளை தடுக்க வேண்டும். அப்ப இது மாதிரி விஷயங்களை செய்தால்தான் அந்த சமுதாயம் வெற்றிக்குரிய சமுதாயமாக மாறும். எனவே இது போன்ற பண்புகள் வருவதற்கு நாம் எல்லாம் ஊர்ல முயற்சி குறைஞ்சபட்சம் என்று சொல்லணும். அப்ப இந்த மாதிரி வந்தால்தான் சமுதாயம் திருந்தும் என்பதை மனதில் கொண்டு வைத்துக் கொண்டு நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். இப்ப இது மாதிரி அனாச்சாரம் நடக்கிறது என்ன முக்கியமான காரணம் சொன்னா, நம்ம அடிக்கடி சொல்லிட்டு என்னதான் எதுனால வருது, திருமறை குர்ஆனுடைய தொடர்பு இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வழிமுறை பாடங்கள் இல்லை. எனவே அருமை சகோதரர்களே, தயவு செய்து சகோதரிகளே, இது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்க வேண்டிய பாடம், நம்முடைய பெற்றோர் இருக்கக்கூடியவர்கள் தம்முடைய பிள்ளைகளை இஸ்லாமியர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்புகள் என்பதை மனதில் கொண்டு அந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற பாடங்கள்லாம் படிக்கணும். உதாரணமா அந்த பிள்ளை வந்து ஏன் ஓடி போச்சு, ஒரு முறையான காரணம் சொல்லுது. என்ன காரணம் சொல்லுகிறது, நிறைய பெண்களுக்கு நிக்காக ஆகாத ஒன்று, அல்லது பெண்களை எப்படி பழக்கணும் பழக்காத ஒரு காலம் உண்டு. அப்ப இஸ்லாமிய குடும்பத்தில் வரக்கூடிய பெண்களை எப்படிலாம் பழக்கணும் என்பதற்கு அல்லாஹ் எப்படி நபிக்கு சொல்கிற பாருங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படிதான் பாடம் நடத்துறான். குர்ஆன்கள் என்னதான், அல்லாஹ் நடத்துற பாடம் தான். அப்ப அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்பி பாடம் பாடம் தான் இந்த 23 ஆண்டு கால பாடம் தான். நாளைக்கு மறுமையில கேள்வி பரீட்சை, கடைசி பரீட்சை அதுதான். ஒரு எத்தனையோ பரீட்சை எழுதுறோம், இந்த பரீட்சையெல்லாம் ஃபைலான திரும்பி எழுதி படிச்சுக்கலாம். ஆனால் பயிலானா நமக்கு திரும்பி எழுத முடியாத பரீட்சை இப்ப மட்டும்தான், மறுமை நடக்கிறது. அதனால மறுமை நான் சொல்றோம், கடைசி நான்கிறோம். அதுக்கு பிறகு என்ன கிடையாது, மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றிக்கால இன்னொரு வாழ்க்கையில் வாய்ப்பு கிடையாது, நாள் இருக்கு. ஆனா என்ன கிடையாது, கடைசி நான் சொல்றோம், அதுக்கு நாள் இல்லையா, இருக்கு. என்ன நாள் இல்ல, தோல்வி அடைந்தவர்கள் உங்கள் தோல்வியை உணர்ந்து கொண்டு இன்னும் மீண்டும் ஒரு படித்து திரும்ப வாருங்க பரீட்சைகள் கிடையாது. நம்ம எத்தனை வருஷம், ஒருத்தர் 10 வருஷம் பயிலா இருக்கும், 10 ரூபாய் படிச்சு பாஸ் பண்ணுவான், திரும்ப 11,000 ரூபாய் பாஸ் பண்ணுவான். இந்த நிலை எங்க கிடையாது, மறுமையில் கிடையாது. அப்ப அந்த மறுமையினுடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமானால் இந்த 23 ஆண்டு கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கூட பாடம் இருக்குத, இந்த பாடத்தை படித்தாள். அது ஒரே ஒரு ஆயத்து கூட சொல்றேன், அது நீங்க கவனத்தில் கொள்ளுங்க, நீ எடுத்து படிச்சு பாருங்க, இது மக்களுக்கு படிச்சு கொடுங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குல் குல் நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கா, அப்படி குள்ளு சொல்லிக் கொடுத்த பாடத்துல இதை ஏன் சொல்ற அந்த பெண்ணு சொல்ல பாருங்க, நாகூர் ஏஜென்ட் பெண்ணு தான். என்ன நடந்து கேட்டீங்கன்னா, சிலர் தொழில் வியாபாரம் செய்யறாங்க, வியாபாரம் அனுமதி தான், மார்க்கு தான், ஹலால் தான். வீட்டோட சிலர் வியாபாரம் பண்ணுவாங்க, வீட்டில் ஒரு கடையை வச்சுக்கிட்டு செய்யிருப்பாங்க. அப்ப வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் அந்த வியாபார பொருளை வாங்குறவங்க யாரில் வருவான், முஸ்லீம் வருவான், முஸ்லீம் அல்லாத வருவான், நல்ல வருவான், கெட்ட வருவான். அப்ப மார்க்கு மட்டும் முஸ்லீம்களே மார்க்கு எத்தனையோ வந்துட்டு இருக்கிறான். இப்படி வர்ற போது இந்த வீட்டுடையவர்கள் எப்படி இருக்கணும், தாய் தந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறான். 24:100 அருமை சகோதரிகளே, தாய்மார்கள் நீங்க கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. இந்த சூரத்து 100:24 கொஞ்சம் படிச்சு பாருங்க. இதை பெண்களுக்காக ரசூலுல்லாஹ் முக்கிய படிக்க சொன்ன ஒரு சூரா அத்தியாயத்துக்கு இது ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானுவுல 30 31 சொல்லி காட்டுறான். எப்படி அர்க்குல் நபியை சொல்லுங்க, லில் முஃமினீன், இறை நம்பிக்கை அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய மக்களிடத்தில் சொல்லுங்க. என்ன சொல்ல வேண்டும் சொன்னால், யஹுல்லூ மின் அப்சாரிஹிம், தங்களுடைய பார்வைகள் தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்ப மூமின்கள் பாருங்க, ஆண்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், பெண்களும் சொல்றான். இந்த விஷயத்துல நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, பொதுவா அல்லாஹ் ஆண்கள் ஆண்பாலை பயன்படுத்தி சொன்னா அதை பெண்கள் அடங்கிடுவாங்க. சில விஷயங்களை ஆண்பாலையும் சொல்லி பெண்பால சேர்த்து சொல்லுவாங்க. அப்ப ஆண்களுக்கு சொல்லும் போது நபியை சொல்லுங்க, அவர்கள் எவ்வளவோ மின் அபுசா, தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், அவருடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஏன் இது இப்படி பாதுகாத்துக் கொள்வதனால, கண்ணை மூடி தாழ்த்தி கொள்வதனால அல்லாவுடைய அந்தஸ்து உயரப்போவதா, அல்லது செய்யாமல் அல்லாவுடைய குறைய போவதா, தாலிக்கு அசுகாலம், இது அவர்களுக்கு தூய்மையான வாழ்க்கை ஏற்படுத்தும். அவர் தூய்மை அசுகான தூய்மை அல்ல, அவர் தூய வாழ்க்கை, அசிங்கம் இல்லாத அருவருக்கத்தக்க வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை வர வேண்டுமானால் மூமிங்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். பொதுவாகவே பார்வைகளை அவசியம் இல்லாத செலுத்தவே கூடாது. இந்த கண்களை தேவையில்லாத செலுத்தக்கூடாது. தேவையில்லாம செலுத்துறதுனால ஏற்படக்கூடிய விளைவு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விபச்சாரம் என்பது நாம எல்லாம் நினைச்சுக்கிறோம். ஒரு அந்நிய பெண்ணோடு அந்நிய ஆடவன் தொடர்பு கொண்டு விட்டா அதுதான் விபச்சாரம், திருமணங்கிற உறவு இல்லாம. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு மறு கண்ணு விபச்சாரம் செய்கிறது, நாங்க அவனை கால் விபச்சாரம் செய்கிறது, அவனுடைய கை உபச்சாரம் செய்கிறது, அவனுடைய உணர்வு அவனுடைய உள்ள உபச்சாரம் செய்கிறது. இதெல்லாம் கடைசி கட்டம்தான் என்ன உபச்சாரம் ஏற்படுது, இத தவறான கூடல் ஏற்படுகிறது. அவன் தவறான கூடல் ஏற்படுத்த சொன்னதுக்கு முதல் காரணமாக இருப்பது பார்வை. இந்த பார்வையை மட்டுப்படுத்தவில்லை, கட்டுப்படுத்தவில்லை சொன்னால் அவனுடைய கடைசி கட்டம் தான் இந்த மாதிரி நிலைமை. அப்ப இந்த பார்வையை பொறுத்தவரையில் ரசூல் சொன்னாங்க, இது வந்து செய்தானுடைய விஷம் கலந்த பார்வை. நாங்கள் அப்ப யதார்த்தமான பார்வையை, தப்பு இல்லை, யதார்த்தமான பார்வை இல்லாமல் தீய பார்வையோட பார்க்க கூடாது. அது ஒரு முறை பார்த்து திரும்ப அப்படி தவறான அந்நிய பெண்களை பார்க்க கூடாது. அது மாதிரி மார்க்கத்து தடை செய்யப்பட்ட பொருளையும் பார்க்க கூடாது. எந்த அளவுக்கு ரசூல்லா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ரசூல் தாய் சல்லா சொல்லம் அல்லாஹுடைய தூதர். நமக்கு எல்லாம் வரலாறு எல்லாரும் தெரியும், மிகப்பெரிய செல்வந்தராக மக்காவில் இருந்த அல்ல ஒரு ஆள் யாரு, சல்லா சொல்லம். முதல்ல ஏழையா இருந்தாங்க. அல்ல குரான் சரியான வழி தெரியாம இருந்த வழியை காட்டுன, நீ வசதி இல்லாமல் ஏழையாக இருந்தாய், செல்வந்தனாக பணம் முடிச்சு வச்சு அந்த ஹரிஜா என்ற பெரிய பணக்காரருடைய புருஷனாக ரசூலுல்லாஹ் மாறினாங்க. அப்ப ஹரிஜா இல்லாத பொருள் சொத்துக்களை யார் சொந்தக்காரனாங்க, சரதாஸ் பெரிய பணக்காரனாங்க. மக்காவினுடைய எந்த அளவுக்கு வரலாறு சொல்றாங்க, மக்காவில் உள்ள சொத்துல பகுதி யாருக்குள்ளது, ஹரிஜா இல்லாத. அப்ப அவர்களை மனம் முடித்தது மூலமாக அந்த பகுதி யாரு அதிபதி ஆகிட்டா, அதிகம் ஆக முடியாது. ஆனா என்ன செய்யலாம் கதிஜா, சொத்தையெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி நடத்திங்க, அதனால பொம்பளை சொத்தையெல்லாம் வாங்க முடியாது. யாரும் சொன்னோட யாரும் தப்பு நினைச்சாங்கன்னா, அந்த மனைவி கிட்ட சொத்து இருந்தா யார் சொத்து, அவங்க சொத்து தான். ஆனா அவங்களாக விரும்பி இந்த சொத்தை நீங்க வச்சுக்கன்னு சொன்னா இப்ப மாட்டாங்க, நம்மளோட படிக்க நினைப்பாங்க. ஆனா அப்படி பெண் வந்தாங்க வச்சுக்கோங்க, நம்மள மாதிரி மார்க் தெரிஞ்சு பண்ணாங்க, செலவழிச்சாங்க, மிகப்பெரிய ஏழையாக மாறினாங்க. இதுதான் வரலாறு. 23 வருஷத்துல ஏழை ஆயிட்டாங்க. அவர் ஏழையாக இருந்தாலும் அதுக்காக வறுமைப்பட்டு கஷ்டமெல்லாம் படல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்க, எப்படி வர்றாங்க, இப்படி எல்லாம் இருந்த ஆழத்தை அல்லாஹ் என்ன செய்த, நபியா ஆக்குறான். எதுக்கு சொன்ன, வியாபாரம் வியாபாரம் தடை இல்ல. ஆனா என்ன நடக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வறுமையில் ஆயிட்டாங்க, ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாங்க. இதனால இஸ்லாமிய மார்க்கத்தை செலவழிச்சு சொல்ல வந்தேன். அவ்வளவு செலவழிச்ச ஆள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, உண்மையிலே அவங்கள மாதிரி ஒரு தலைவர் சமுதாயத்துக்கு வரப்போறது இல்லைனால கற்பனை எண்ணி பார்க்க முடியாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னை நம்பி வந்த சகோதரப்படை பாக்குறாங்க, சரியாக உண்ண உணவு இல்லை, உடுத்த உடை இல்லை, சரியா தங்குவதற்கு இடம் இல்லை, இப்படிப்பட்ட நிலையெல்லாம் பார்த்த உடனே அதே நேரத்தில் மற்ற மக்களை பார்க்கறாங்க. அப்ப இவங்களாம் காபிலா இருக்கிறான், யூதனா இருக்கிறான், கிறிஸ்தவனா இருக்கிறான், அவளுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு வசதி அதெல்லாம் இருக்கு, யாருக்கு இல்ல, நம்ம ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் அல்ல, அவங்களுக்கு இல்லையேன்னு வருத்தப்படுறாங்க. உயர்ந்த சிந்தனை இப்ப நம்ம ஆளுக்கு இதுதான் ஏற்படுது. நம்ம முஸ்லீம்களுக்கு என்ன வாழ்க்கை, வாழ்வியல நல்ல முன்னேற்றம் இல்ல, படிப்புல என்ன நல்ல பட்ட படிப்பு படிச்சவங்க வேலை இல்ல, அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், உரிமை வழங்கப்பட, அப்படி போறான்னு நினைக்கிறாங்க. இந்த நினைப்பு ரசூலுல்லாஹ்க்கு வந்துச்சு. அப்ப சல்லல்லாஹு வந்த உடனே அல்ல என்ன சொல்றான் பாருங்க, இந்த உலக அலங்காரங்களை பன்மடங்கான யாரு கொடுத்திருக்கிறேனோ அவர்களை பார்த்து கண்ணை செலுத்தி விடாதே. நான் இப்படி எல்லாம் உலகத்தில் கொடுத்து என்ன காணல், நான் சோதிப்பதற்காக கொடுத்திருக்கிறதல்ல, வேறு நோக்கத்திற்காக கொடுக்கவில்லை. உனக்கென்று நான் எதை தந்திருக்கிறேனோ, உன்னை நம்பி வந்த மக்களுக்கு என்ன இதை நான் எழுதி வைத்திருக்கிறேன், அதுதான் சிறந்தது. அப்ப அங்கேதான் செலுத்தாரலாம் சொல்றான். அந்த கண்ணை என்னைக்கு செலுத்துகிறார்களோ, நம்ம சமுதாயத்திலே ஏகத்துவாதிகளையும் இந்த பிளவுகள் பிரச்சனைகள் சிக்கல் எப்போ வந்துச்சு, இந்த பார் வந்த பிறகுதான். நாட்டில் தௌஹீத்வாதிகளுக்கு வாய்ப்பு இல்லையே, முஸ்லீம்களுக்கு வாய்ப்பு இல்லையே, இடஒதுக்கீடு இல்லையே, வாழ் உரிமை இல்லையே, இதற்கும் போராட வேண்டும் என்று நினைப்பு வந்துச்சு. ஆனா இந்த போராட்டம் எப்படி நடக்க வேண்டும்? சிறுக்குக்கு எதிராக நடக்க வேண்டிய போராட்டம் நடந்த போதுமா? போதும். ஏன் சிறுக்கு எப்ப ஒழிக்கப்படுகிறதோ அன்றைக்கு இந்த சமுதாயத்தில் உலகம் தேடி வரும். இது இஸ்லாமிய வரலாற்றுடைய வரலாறு சொல்கின்ற உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 23 ஆண்டு காலம் போராடிய போராட்டத்தின் உச்சகட்டம் என்ன? 8 வருஷத்துல மதீனாவுக்கு போய் 8 வருஷத்துல மதீனாவிலிருந்து மக்காவுக்கு படையெடுத்தார்கள். படையெடுத்து முஷ்ரிக்குகளை வேரறுக்குவதற்காக முயற்சி செய்தார்கள். அதனுடைய விளைவுதான் மக்கா ஆட்சி அவருடைய கையிலே வந்தது. ஆட்சியாளராக சஹாபாக்கள் மாறினார்கள். எதனால் மாறினார்கள்? வாழ்வுரிமை கேட்டார்களா அல்ல இடஒதுக்கீடு கேட்டார்களா? வேறு போராட்டம் செய்தார்களா? இல்லை, யாழத்தின் வாழ்வுரிமை. நாம் அவனை தலைவனாக ஆக்கி வைக்கிறோம், நாம் அவனை மந்திரியாக தேடி வைக்கிறோம், அவனுக்கு சென்று உரிமை கேட்பதா? அப்படி என்ன நம்ம புரியல? நம்மை நாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் என்ன சொன்னார்? இந்த பார்வை நமக்கு வந்தால்தான் நாம் வெற்றி பெறுவோம். இன்றைக்கு குரான் அதை மாற்றமாக போகிறது தெரிந்த உடனே திரும்ப நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும், நம்மை திருப்பிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வே நான் உனக்காக உன்னுடைய மக்களுக்காக அல்லவா என்னுடைய கண்ணை செலுத்தினேன், என்னை பாருங்க அப்படின்னு சொல்லல. உடனே கண்ண மாதிரிதான் அழுதாங்க. செல்வம் அல்லாஹ் நிறைய தந்துட்டான், அழுத சஹாபாக்களை வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தாம். உலக வாய்ப்பு இருக்கிற போது அழுகிறார்கள். உலகத்தில் எல்லாம் தந்து மறுமை இல்லாமல் ஆக்கிடுவோம் என்று அழுகிறார்கள். இதுதான் நம்முடைய முன்னோடைய வாழ்க்கையிலே படிப்பறை. எனவே அருமை சகோதரர்களே, நாம் இந்த அடிப்படையில இப்படி நம்முடைய திசையை திருப்போம். அல்லாஹ் நம்முடைய ஆண்கள் தவறான பாடு பார்க்க கூட சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற பெண்கள் சொல்றான் குல்லில் முமினாத். இதை நான் அடுத்த வாரம் சொல்றேன். இது எத்தனை வருஷம்? 24. தாய்மார்களே சகோதரிகளும் எவன வச்சுக்கங்க, 24 அத்தியாயத்தை சூரத்து நூறின் அத்தியாயத்தினுடைய 30 வசனத்தில் ஆண்களுக்கு சொல்றான், அதே பெண்கள் சொல்றான். என் அருமை சகோதரர் உண்மையிலும் மனசுல வேதனைப்பட்டு சொன்னேன். சில நேரங்களில் எனக்கு என்ன அறியாமல் சத்தம் போட்டு பேசிடுவேன். ஆனால் என்னுடைய நோக்கம் எல்லாம் உண்மையிலே நான் நினைப்பேன் தெரியுங்களா, குரான் ஹதீஸ் இந்த ரெண்டு அடிப்படை நம்ம வாழ்க்கையில் வரணும். இதற்கு மாற்றமாக வருகிற போது நியாய கற்பிப்பதற்காக அதை சரி பண்ணுவதற்காக செய்யக்கூடாது, வேறு வழி தேடவே கூடாது. அப்படி தேடுனா நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு நாம் அல்லாஹ்வுடைய பார்வையை ஒதுங்கி போயிடுவோம். ஆக இங்கே வருகிற அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய சிந்தனையில் இப்படி சிந்தனைக்கு வாருங்க. நம்ம வீட்டு வாழ்க்கை, நம்முடைய ஊர் வாழ்க்கை, நம்முடைய ஏரியா வாழ்க்கை எப்படி வர வேண்டும் என்று நாம் ஒரு ஆசைப்படணும். குறைஞ்சபட்சம் எப்படி ஆசைப்படணும்? அல்லாஹ்வும் அவருடைய தூது சொன்ன வாழ்க்கை. சார் அப்படிலாம் ஒரு முயற்சி எடுக்கலாமா? இது பாருங்க, நம்ம உள்ளத்தில் ஒரு எண்ணம் தான், என்னது? அல்லாஹ்வுடைய தூதர் தனித்து நின்றார்கள். அவர்கள் இருந்தது என்னது? குர்ஆன். அப்ப அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ் சொன்ன வழி கையில் இருந்து அது மாதிரி முயற்சினா கண்டிப்பா இதுல நமக்கு நம்முடைய பார்வையில வெற்றி கிடைக்காவிட்டால் அது என்னது? வெற்றி. ஒரு முறை மில்ஹான் ஒரு சஹாபி யுத்தத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க, நயவஞ்சிகள் ஏமாற்றி கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு போய் என்ன செய்யறாங்கன்னா, பின்புறமாக இருந்து வந்து ஒருத்தர் என்ன செய்யறாங்கன்னா, அவரை கத்தி வச்சு ஒரே குத்து குத்தா ஈட்டி வச்சு ஈட்டி வச்சு முன்னால குத்துனா அந்த வீட்டு எங்க வந்துருச்சு? முன்னால வந்துருச்சு. வந்த உடனே சுபஹானல்லாஹ், என்ன முன்னோர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருக்கு, அதிசயமான வாழ்க்கைங்க. ஃபுஸ்து ரப்பில் காபா சத்தப்பட்டார். ஃபுஸ்து ரப்பில் காபா, காபா ஆலயத்திற்கு சொந்தக்கான அல்லாஹ் சத்தியமான வெற்றி வெற்றி விட்டேன்ங்கிறார். சுபஹானல்லாஹ், எப்ப சொல்றாரு? ரூஹு போகுது, வந்த வேலை முடியவில்லை, அவர்கள் மரணமடைகிறார்கள். மரண தருவா என்ன சொல்கிறார்கள்? ஃபுஸ்து என்கிறார்கள், வெற்றி வெற்றி விட்டேன் என்கிறார். அப்ப அவர் உறுதி எடுக்கிறார், நான் அல்லாஹ்வுக்காக மார்க்கத்தை சொல்றதுக்காக வந்தேன், வந்த இடத்தில் கொண்டு விட்டார்கள், என்னை அல்லாஹ்வுடைய பால் கொல்லப்பட்டு எனக்கு சந்தோஷங்கிறார். இதனுடைய முன்னோட அருமை சஹாபாக்குடைய வரலாறு. ஆக நம்ம உள்ளங்கள்ல இது போன்ற உணர்வு. நம்ம ஊருக்கு போறோம், இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வீடு, நம்முடைய மக்கள், நம்முடைய ஏரியா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் குர்ஆன் வர வேண்டும் என்ற முயற்சி எடுக்கணும். அதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்? குர்ஆனை படிக்கணும். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவரையும் அவருடைய குர்ஆன் ஹதீஸ் வழி நடந்து பிற மக்களை வழிநடத்தக்கூடிய நல்லவர்களாக நாம் ஆக்க வேண்டிய வேண்டியவராக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.